வணக்கம் மாணவர்களே, உவா குருகுலம் நிகழ்ச்சியினூடாக ஹபுத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலனாகிய நான் கலந்து கொள்கிறேன். இன்று தரம் 7 வரலாறு பாடத்தில் முதலாவது அலகான எமது புராதன வாழ்க்கை முறை என்ற பாட பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன். வரலாறு என்பது இறந்த காலத்தில் வாழ்ந்த மனித செயற்பாடுகள் பற்றி கற்கும் பாடமாகும். இப்ப வரலாறு என்றால் என்ன? வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரடோரஸ். உங்களுக்கு இந்த பாடம் முடிவதற்குள் உங்களுக்கு வினாக்கள் வழங்கப்படும். இந்த வினாக்களுக்கான விடைகளை எனது தொலைபேசி இலக்கமான 0777585037 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்பலாம். அதற்கான பதில்களை நான் வழங்குவதற்கு காத்திருக்கிறேன். இன்று நம்ம பார்க்க போற பாடம் எமது புராதன வாழ்க்கை முறை. வரலாற்றை அறிந்து கொள்ள நூல்கள், சஞ்சிகைகள், கல்வெட்டுக்கள், கதைகள் என்பவற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இப்பாடத்தின் மூலம் முற்காலத்தில் எமது நாட்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். இந்த தலைப்பை பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு தலைப்பு, எமது புராதன வாழ்க்கை முறை. இன்றைக்கு இல்லை, ஏற்கனவே நம் இந்த நாட்டில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாடத்தில் இலகுவாக கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு ஆலோசனை ஒன்று வழங்குகிறேன். முதலாவது, இந்த பாடத்தில் எமது புராதன வாழ்க்கை முறை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே வரும் சிறிய தலைப்புகளான பொருளாதாரம், விவசாயம், சேனை பயிற்சிகை, சேற்றுநில விவசாயம், விலங்கு வளர்ப்பு, கைத்தொழில், வர்த்தகம் இருவகைப்படுத்துறாங்க, உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், அத்தமுறை, திருமணம், மரணச்சடங்கு, பழக்க வழக்கங்களும், பண்பாடுகளும் போன்ற விடயங்களை இந்த பாடத்தின் மூலமாக நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதுல முதலாவது விடயம் பொருளாதாரம். எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில் மேல ஆசை இருக்கும். மாணவர்களாகிய உங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் எதிர்காலத்துல செய்யணும்னு ஆசையாக இருக்கும். ஆனா முற்காலத்துல, புராதன காலத்துல வாழ்ந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்காக தொழில்கள்ல ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பொருளாதார, இந்த வாழ்வாதார தொழில்களை வந்து விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில் அப்படின்னு மூன்று வகைப்படுத்தியிருக்காங்க. அதோட இணைந்ததாக மந்தை வளர்ப்பும் உட்காலத்தில் இருந்த ஒரு புராதன வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு வாழ்வாதார தொழிலாக காணப்படுது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தனது உணவு தேவையை நிறைவு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட தொழிலாக சொல்லப்படுகிறது. இந்த பொருளாதாரங்கிற தலைப்புக்கு முதலாவது தலைப்பான விவசாயங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போறோம். முற்காலத்தில் எங்கள் நாட்டவர்களில் பெரும்பாலானோர் கிராமங்களிலே வாழ்ந்திருக்காங்க. இப்பதான் நகர கட்டமைப்பெல்லாம் உருவாக்கப்பட்டு கிராமங்கள் அப்படிங்கும் போது சுய தேவை பொருளாதார முறை, தங்களுக்கு தேவையானதை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ற ஒரு எளிமையான வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்திருக்காங்க. அவர்களுடைய தேவைகள் வரையறுக்கப்பட்டதாக காணப்பட்டிருந்துச்சு. வாழ்வதற்கு தேவையான உணவு பானங்களை உற்பத்தி செய்து கொள்வது அவர்கள் எதிர்நோக்கிய பிரதான சவாலாக காணப்பட்டிருக்கு. இதனை எதிர்கொள்வதற்காக பெரும்பாலானோர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விவசாய வாழ்வாதார தொழில் இருவகைப்படுத்திருக்காங்க. அப்ப விவசாயம் என தலை போட்டு அதை இருவகைப்படுத்தி நீங்க எழுதி கொள்ளலாம் அம்புக்குறியில. முதலாவது வந்து சேனை பயிற்சிகை அல்லது மேட்டு நில பயிற்சிகை எனவும், இரண்டாவது நெற்பயிற்சிகை அல்லது சேற்று நில பயிற்சிகை எனவும் அழைச்சிருக்காங்க. ஆக விவசாயம் இரண்டு வகைப்படும், சேனை பயிற்சிகை அல்லது நெற்பயிற்சிகை அப்படின்னும். அதற்கு இரண்டு வேறு பெயர்கள் கொடுத்திருக்காங்க, மேட்டு நில பயிற்சிகை அல்லது சேற்று நில பயிற்சிகை அப்படின்னு வேறு பெயர்கள்லையும் அழைச்சிருக்காங்க. இப்ப நம்ம அதுல பார்க்க போறது சேனை பயிற்சிகைன்னு அழைக்கப்படுகிற மேட்டு நில பயிற்சிகை ஆகும். சேனை பயிற்சிகை, மேட்டு நில பயிற்சிகைன்னு சொல்லலாம். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தானியங்கள், மரக்கறிகள், கிழங்குகள் போன்றவற்றை சேனைகளில் பயிரிட்டு மழைநீரை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சிகளாக சேனை பயிற்சிகை காணப்படுகிறது. உலகின் புராதன விவசாய முறையாகவும் இலங்கையிலும் புராதன காலத்திலிருந்தே சேனை பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காட்டை தீயிட்டு கொளுத்திய பின்னர் துப்புரவு செய்யப்படுற நிலம் சேனை என அழைக்கப்படும். உம்மக்க ஜாதக நூல், இந்த நூல் குருநாகல் கால இலக்கியம், அதாவது குருநாகல் ராசதானி காலத்துல எழுதப்பட்ட நூலாகும். இதில் இந்த நூலில் சேனை பயிற்சிக்கிய சேன் என்றும், கல்வெட்டுகளில் பிட்டபிம் என்றும் முற்காலத்தில் சேனை பயிற்சியை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு அப்படிங்கும் போது, கல்வெட்டுகள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனதில் வரலாம். சமகாலத்தில் செய்யப்பட்ட விடயங்களை கற்களில் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கி எழுத்துக்களால உருவாக்கப்பட்ட சமகாலத்தில் எழுதப்பட்ட தகவல்களை கொண்டு உருவாக்கப்பட்டத கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேனை பேச்சை தெரிவு செய்யப்படுற நிலம் காட்டு பகுதியில, காட்டுல அதாவது தனது வீடுகள்ல இருந்து தூர பிரதேசத்துல உள்ள ஒரு காட்டை தான் தெரிவு செய்யறாங்க. அது வந்து தனிநபராலோ கூட்டு முயற்சினாலேயோ ஒரு சேனை உருவாக்கப்படுகிறது. இது தொடர்பான ஆதாரம், இப்ப ஒரு கேள்வி ஒன்று சேனை பயிற்சி அப்படின்னு கேட்டோன்னு அது தொடர்பான ஆதாரத்துடன் விடை எழுது வரலாறு பாடத்துல முக்கியமான ஒரு விடயமாகும். இதுல சேனை பயிற்சியை தொடர்பான முதலாவது ஆதாரம் அப்படின்னு விடை எழுதும் போது எழுதணும், உம்மக்க ஜாதக நூலில் சேன் என்றும் கல்வெட்டுகளில் பிட்டபிம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மேலதிக ஆதாரமாக மகாவம்சம் என்னும் நூல், இலங்கையின் வரலாற்றை அறியக்கூடிய ஒரு நூலாக சொல்லப்படுற மகாவம்சம் நூல், இந்த நூலை எழுதினவர் மகாநாம தேரர். கிறிஸ்துக்கு பின் 5-6 நூற்றாண்டு காலப்பகுதியில் எழுதப்பட்டது. இது அனுராதபுரத்தில் உள்ள திக்சந்த செனவிய பிரிவினாவில் வசித்தவரான மகாநாம தேரரால எழுதப்பட்டிருக்கு. மேலதிக விடயங்களை நீங்க குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். இதுல இந்த சேனை பயிற்சியை தொடர்பாக மகாவம்சம் நூல சொல்லியிருக்காங்க. காவன் திச மன்னனுடைய காலத்துல, இந்த காவன் திச மன்னன் அப்படிங்கிறவர் வந்து மாகம தற்போது ஹம்மாந்தோட்டை மாவட்டத்துல உருகுணர் அட்டைங்கிற பிரதேசத்தை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளனாக இருக்கிறாரு. இவர் கிரி என்ற குடியிருப்பில் நிசல்வெட்டிய கிராமத்தில் வாழ்ந்த குடும்பம் ஒன்றின் சகோதரர்கள் ஐவரும் ஒன்று சேர்ந்து காடு ஒன்றை சுத்திகரித்து உளுந்து பயிரிடுவதற்கு சேனை ஒன்றை உருவாக்கி கொண்டதாக மகாவம்சம் நூல சொல்லப்படுது. ஆதாரம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஆதாரம் காவந்தீச மன்னுடைய காலத்தில் உருகுணை பிரதேசத்தில் கிரி என்ற குடியிருப்பில் மிசல் வெட்டிய கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் உளுந்து பயிரிடுவதற்காக சேனை ஒன்றை உருவாக்கி கொண்டதற்கான ஆதாரம் மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த முழுமையான விடையை நீங்க அதுல எழுதலாம். இதுல சேனை பயிற்சியை மேற்கொள்ளப்பட்ட விதங்கள், சேனை பயிற்சிக்கான நிலம் ஒன்றை தெரிவு செய்து கொள்ளல், முதல்ல இடம் தெரிவு செய்யப்படுது, இரண்டாவது அந்த இடத்துல காட்டை அழித்து தீயிட்டு கொளுத்தி அதனை சுத்திகரித்துக் கொள்ளல், மரம் அடிப்பகுதிகள் என்பவற்றை தீயிட்டு பொசுக்கி நிலத்தை பண்படுத்திக் கொள்ளல், அதுல கிடைக்கின்ற வளங்களை வந்து உரமாக பயன்படுத்தியிருக்காங்க, புதிதாக தீயிடப்பட்ட நிலத்தை வந்து நவதளி சேனை, வளமான சேனைகளையும் நவதளி சேனையினும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த எமது புராதன வாழ்க்கை முறைங்கிற பாடம் தரம் 10 பண்டைய சமூகம் இலங்கையின் குடியேற்றங்கள் ஆகிய இரண்டு பாடங்களோடு இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி இந்த 3 பாடங்கள்லயும் உள்ள முக்கியமான விடயங்களையும் அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால இந்த பாடம் வந்து அடிப்படையான பாடமாக, தரம் 10 அடிப்படையான பாடமாக இந்த பாடம் கொள்ளப்படுகிறது. யானை பன்றி மான் மறை முள்ளம் பன்றி குரங்கு போன்ற காட்டு விலங்குகளிடமிருந்து சேனையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அறுவடை மேற்கொள்ளும் வரை சேனையை நன்கு பராமரித்துக் கொள்வதற்குமான தேவை அந்த விவசாயிகளுக்கு காணப்பட்டிருக்கு. அப்போது சேனையை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு விடயங்களை செஞ்சிருக்காங்க, கையாண்டிருக்காங்க வழிமுறைகளை. கம்புகளினால் வேலியை அமைத்தல், அதை வந்து தரம் 10 சேனையை பாதுகாப்பதற்கான வேலியை வந்து தண்டு வெட்ட என்னும் வார்த்தை பிரயோகத்தால குறிப்பிடப்படுது. பாதுகாப்புக்காக தீயை மூட்டி வைத்திருத்தல், குடிசையில் பரண் தங்கி பயிர்களை பாதுகாத்தவள், அதாவது சேனை பயிற்சிக்காக அமைக்கப்படுற குடிசைக்கு வழங்கப்படுற பெயர் வந்து பெல என்னும் பெயரால் அழைக்கப்படுது. மழைக்காலம் தொடங்கும் போது சேனையில பயிரிட ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் உலர் தானிய பயிர்கள் தான் பயிரிடப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணங்கள் கொடுக்கலாம், நீங்க தினை சாமை குரக்கன் போன்றவற்றையும், அத்தோடு பயறு இஞ்சி கடுகு கரைநெல் எள்ளு என்பனவற்றையும், பருத்தி பஞ்சு கரும்பு என்பனவும், வட்டுக்காய் கத்தரிக்காய் சுண்டைக்காய் சாம்பல் வாழை பூசணி போன்ற மரக்கறி வகைகளும், சிறுகிழங்கு வற்றாலை போன்ற கிழங்கு வகைகளும் சேனைகளில் பயிரிடப்பட்டதாக இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கான். ஆரம்ப காலத்தில் நெற்செய்கையும் சேனை பயிற்சியின் ஒரு பகுதியாக இருந்து வளர்ச்சி அடைந்து தனிமையான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாக இப்ப தோற்றம் பெற்றிருக்கிறது. நெல் வந்து சேனை பயிற்சியில் பயிரிடப்பட்ட நெல் கரை நெல் என அழைக்கப்படுதாம். கரை நெல் பற்றிய பழைய இலக்கியங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. துட்டையமுனு மன்னன், அதாவது காவன் திச மன்னனுடைய மகனான துட்டையமுனு மன்னன், அவருடைய தந்தையின் பெயர் காவன்திசன், தாயின் பேர் விகாரமாதேவி, அவர் ஒரு பிரதேச ஆட்சியாளனா இருக்காரு உருகுணை பிரதேசம் அழைக்கப்படுற மாகம. நான் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவருக்கு துட்டையமுனு மன்னனின் மகனுக்கு சாலிய குமாரன் பெயர் சூடப்பட்டிருக்கான். அவர் பிறந்த காலத்துல கரைநெல், அதாவது சேனை பயிற்சியின் போது அப்ப துட்டையமுனு மன்னன் காலத்திலேயும் சேனை பயிற்சியை காணப்பட்டிருக்கு. அந்த சேனை பயிற்சியில கரை நெல் பயிரப்பட்டிருக்கு, நெற்பயிற்சிக்கு காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிகளவத்து என்கிற நூல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாலி என்பது கரை நெல்லை குறிக்கும் ஒரு சொல்லாக காணப்படுகிறது. முற்காலத்தில் கரை நெல் சில சந்தர்ப்பங்களில் வயல்களிலும் பயிரிடப்பட்டிருக்கு. கரை நெல் வகைகள் தற்போதும் பல்வேறு வகையான கரை நெல் வகைகள் காணப்படுதாம். ஒருமுறையோ இருமுறையோ விளைச்சலை பெற்றுக்கொண்ட பின் சேனைகளை கைவிட்டு விடுவாங்களாம். சேனை நிலம் மீண்டும் காடாக மாறி மீண்டும் பயிற்சிக்காக வேறு சேனை நிலத்தை நாடி செல்வான். மாறி மாறி ஒவ்வொரு முறையும் இந்த பயிற்சிகை இடம்பெறுது அப்படின்னு சொல்றாங்க. சேனை செய்கைக்காக வீச்சறிவாள், மண்வெட்டி, அரிவாள் போன்ற எளிமையான உபகரணங்களையே பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. சேனை பயிற்சிகையின் போது விவசாயி கையாண்ட பல்வேறு சொற்பதங்களை பத்தி அனுராதபுர காலம் போன்ற புராதன காலத்துக்கு முன்னர் பிரயோகத்தில் இந்த சொற்கள் தற்போது வழக்கில் இல்லை அப்படிங்கிறதும் சில விடயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு, நவதளி சேனை என்றால் என்ன அப்படின்னு ஒரு வினா வந்துச்சுன்னா, புதிதாக உருவாக்கப்பட்ட சேனை நிலங்களை வந்து நம்ம நவதளி சேனை எனவும், கினியாதிகாவ காடுகளுக்கு தீயிட முன்னர் அங்குள்ள விலங்குகளை விரட்டுவதற்காக ஒளி எழுப்புறது வந்து கினியாதிகாவ எனவும், ஹெலிகடா பானை ஒன்றை தலையாக கொண்டு செய்யப்பட்ட வெருளி. இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு மரக்கறி தோட்டங்கள்லயும் ஒவ்வொரு நெல் வயல்கள்லயும் அந்த பொம்மை மாதிரியான ஒரு உருவம் செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம ஹெலிகடா அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு செல்லும் போதோ உங்களுடைய பிரதேசங்களிலோ இதை நீங்க பார்ப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படலாம். அடுத்து இதுல சேனை பயிற்சிகோட சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். இதுல முழுமையான விடயம் சேனை பயிற்சிகைனா, காடுகளுக்கு தீமூட்டி உருவாக்கப்படுது. உம்மக ஜாதக நூல்ல சேனென்றும், கல்வெட்டுகளில் பிட்டபிம் என்றும் சொல்லப்படுகிறது. இதுபான ஆதாரம் மகாவம்சத்துல காணப்படுது. காவன் திச மன்னனுடைய காலத்தில் உருகுணை பிரதேசத்தில் கிரி என்ற குடியிருப்பில் நிசல் வெட்டிய கிராமத்தில் வாழ்ந்த சகோதரர்கள் ஐவர் சேர்ந்து காடு ஒன்றை சுத்திகரித்து உளுந்து பயிரிட்டு இருக்காங்கன்னு மகாவம்சம் நூல சொல்லப்படுது. இது தொடர்பான மேலதிக என்னென்ன பயிர்கள் பயிரிடப்படுகிறது அப்படிங்கிற விஷயமும், துட்டேமுனு மன்னனுடைய மகனுக்கு சாலியகுமரன் ஏன் பெயர் வந்தது அப்படிங்கிற விஷயத்தையும், இது தொடர்பான ஆதாரம் சிகளவத்துவ அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறதும், இது சேனை பயிற்சிகள் தொடர்புடைய சொற்பிரயோகங்கள், பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்பிரயோகங்கள் பத்தியும் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது விவசாயத்துல இரண்டாவது பயிற்சியான சேற்றுநில பயிற்சிகை, சேற்றுநில விவசாயம். சேனை பயிற்சிகைக்கு மேலதிகமாக உருவாக்கப்பட்ட பயிற்சிகையாக சொல்றாங்க. சேற்றுநில பயிற்சிகை அல்லது இதுக்கு இன்னொரு பெயர் நெற்பயிற்சிகை, நீர்ப்பாசன பயிற்சிகை எனவும் இதை சொல்லலாம். அப்ப மூன்று பெயர், நாலாவது பெயர் இருக்கு வயற்சிகைனும் இதை சொல்லலாம். ஒன்னாவது சேற்றுநில பயிற்சிகை, நெற்பயிற்சிகை, நீர்ப்பாசன பயிற்சிகை, வயற்சிகை. அப்ப சேற்றுநிலத்துக்கு இவ்வளவு நான்கு பெயர்கள் இதுல வழங்கப்படுது. நீர்ப்பாசனத்தின் உதவியுடன் அணைகள் கட்டி குளங்களை அடிப்படையாக கொண்டு வயல்களுக்கு நீரை பெற்றுக்கொண்டு மழை நீரால் வயல் நிலங்கள் ஊட்டம் பெறக்கூடிய ஒரு காலப்பகுதியில் உருவாக்கப்படுற ஒரு சீவனோபாய தொழிலாக இந்த நெற்பயிற்சிகை காணப்படுகிறது. அப்ப இந்த நெற்பயிற்சிகை அப்படிங்கும் போது கட்டாயம் நம்மளுடைய உணவுகள் கட்டாய ஞாபகத்துக்கு வரும். குடும்பம் ஒன்றின் சீவனோபாயத்துக்கு தேவையான நெல்லை பயிரிடுவதற்கு அக்குடும்ப அங்கத்தவர்களின் உழைப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சியாக காணப்படுது. ஆனாலும் தற்காலத்தில் சனத்தொகையின் தேவைக்கு ஏற்ற மாதிரி உற்பத்திகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடின் காரணமாக இது ஒரு பொருளாதார பயிராக மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அனுராதபுர காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு குளம், அதாவது உலர்வலய பிரதேசம், அதாவது நெற்பயிற்சிகைக்கு ஏற்ற வளமான செங்கபில நிற மண் உலர் வளையத்துல காணப்படுது. ஆனால் அங்க நீர் பற்றாக்குறை காணப்படுவதன் காரணமாக ஆறுகளை இடைமறித்து அணை கட்டி குளங்களை உருவாக்கி மழை நீரை தேக்கி வைத்து இந்த விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் அடிப்படையில் புராதன கல்வெட்டுகளில் வெவ் ஹமிக, வாபி ஹமிக என குறிப்பிடப்பட்டிருப்பது கிராம குளங்களை அமைத்தவர்கள் அல்லது உரிமையாளர்களை குறிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. பெரிய அளவில் வயல்களில பயிற்சியை மேற்கொள்வதற்கு கிராமிய குளங்களில் நீர் போதியதாக இல்லாததன் காரணமாக மன்னர்கள் பாரிய அணைக்கட்டுகளை கட்டியிருக்காங்க, பெருங்குளங்களை உருவாக்கியிருக்காங்க. இப்ப உங்களுக்கும் தெரியும், பராக்கிரம சமுத்திரம் முதலாம் பராக்கிரம பாகு மன்னனால் உருவாக்கப்பட்டது. விண்ணிலிருந்து பொழியும் ஒரு துளி மழை நீரையேனும் வீணாக கடலில் கலக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஒரு சிறந்த சேவையாளர். நீர்ப்பாசனத்தில கட்டமைப்புல பாரிய சேவைகளை இவர் மேற்கொண்டு இருக்கிறார். இதன் அடிப்படையில மகாசேன மன்னன் அவருடைய ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் 275 தொடக்கம் 302 வரைக்கும், விசாலமான நீர்ப்பாசன பொறிமுறை அமைப்பின் வலைப்பின்னலில் மகாசேன மன்னனால உருவாக்கப்பட்டிருக்கிறதாக மகாவம்சம் நூலில் சொல்லப்பட்டிருக்கு. 16 குளங்களையும் ஒரு பெரும் கால்வாயை அமைத்ததாக சொல்லப்பட்டிருக்கு. மின்னேரியா, கவுடுலு, குருளு, மகா கணதர, மாமினியா போன்ற வாவிகளையும் பப்ப தந்த கால்வாயும் மகாசேன நிர்மாணிச்சிருக்காரு. இலங்கை நீர்ப்பாசன பொறிமுறை வரலாற்றில மகாசேன மன்னன் மிக பாரிய பங்களிப்பை செய்திருக்காரு. இதனால மகாசேன மன்னனை பிற்காலத்துல வந்து மின்னேறி தெய்வம் என போற்றப்பட்டதுக்கு அவர் நீர்ப்பாசன துறைக்கு செய்த மிக அளப்பரிய பணிகள் இருக்கு. அதே மாதிரி முதலாம் முப்பத்திசன் தாதுசேன மன்னனால 18 குளங்களும் ஒரு கால்வாயும் அமைத்ததாக சூலவம்சங்கிற நூல் சொல்லுது. மற்றும் இரண்டாம் முகலன் முதலாம் அக்போ, இரண்டாம் அக்போ மற்றும் வசப மன்னன் போன்றோர் வந்து நீர்ப்பாசன துறைக்கு மிகவும் பாரிய சேவையாற்றிய மன்னர்களாக சொல்லப்படுறாங்க. நெற்பயிற்சைகை வருடத்துக்கு இருமுறை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவை போகங்கள் என அழைக்கப்படுது. அப்ப நெற்பயிற்சைகை செய்யப்படுற இரண்டு முறையும் போகங்கள் என அழைக்கப்படுது. அந்த இரு போகங்கள் பற்றி அடிக்கடி கூறப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. பெரும்போகம் மகா போகம் எனவும் சிறு போகம் யாழ போகம் எனவும் சொல்லப்படுது. இவ்விரு போகங்களையும் விட சிலவைகளில் இடைப்போகமாகவும் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தோணிக்கல கல்வெட்டு, இந்த தோணிக்கல கல்வெட்டை பொறுப்பிட்ட மன்னன் கீர்த்தி ஸ்ரீ மேகவண்ண மன்னன். இவரால பெரும்போகம், இடைப்போகம், சிறு போகம் என அழைக்க மூன்று போகங்கள்லையும் பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த கல்வெட்டுல சொல்லப்படுது. இதுல அகல ஹச என்பது பெரும்போகத்தையும், மெத ஹச என்பது இடைப்போகத்தையும், பிடதட ஹச என்பது சிறு போகத்தையும் குறிக்கிற மூன்று போகங்களாக சொல்லப்படுதான். நெல் பயிரிடுவதற்கு வயல் ஒன்றை தெரிவு செய்து தயார்படுத்தி பெருமளவு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக காணப்படுகிறான். எருமை மாடுகளை பிணைத்து ஏற்பூட்டி பயிற்சிக்கு பொருத்தமான முறையில் நிலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நிலை நிலத்தை உழுதல் என அழைக்கப்படுது. தற்போதெல்லாம் எல்லாரும் வந்து இயந்திர சாதனங்களின் உதவியுடன் இந்த நிலத்தை உழுதல்ங்கிற ஒரு பிரயோகம் விடே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. நிலம் புரட்டப்படுவதால புல் பூண்டுகள் நசுக்கப்பட்டு அவை இயற்கையான பசலியாக மாறியிருக்கு. இக்காலத்துல வந்து இயந்திர சாதனங்கள் பூமிக்கு பெருந்தீங்கு ஏற்பட்டாலும் புராதன கால உழுதல் முறையினால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படல. ஆகவே முற்காலத்தில் இருந்த மனிதன் சூழலையும் பற்றி நேசித்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான நீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்கும் முறையாக நீரை வெளியேற்றுவதற்கும் விவசாயி நிலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறான். இவ்வாறு பண்படுத்தப்பட்ட நிலத்தில் தேர்ந்து எடுக்கப்பட்ட நெல் வகைகள் விதைக்கப்பட்டு நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருக்கான். கிருமிகளாலும் பறவைகளாலும் பாதிப்புகள் ஏற்படும் பயிரிடப்பட்டதிலிருந்து அறுவடை பெற்றுக் கொள்ளும் வரை பயிரை பாதுகாப்பதற்கு பல்வேறு பெற்ற பாரம்பரிய முறைகள் இடம்பெற்றிருக்காம். அதுல ஒன்னாவது வயலிலும் வரப்பிலும் இடத்திற்கிடம் தென்னோலைகளை நடல், இரண்டாவது எண்ணெயில் நனைக்கப்பட்ட திரிகளை எரித்தல் போன்ற பாரம்பரிய முறைகள் சிலவாகும். இப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு இப்படிதாங்க இருப்பாங்க, நெற்பயிற்சிகையின் போது பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய முறைகளை குறிப்பிடுக அப்படிங்கும் போது இந்த விடைகளை நீங்க கட்டாயம் எழுதல் வேண்டும். துணியை கிழித்து திரிகளாக திரித்து இழுப்பெண்ணையில் ஊற வைத்து அவற்றை காஞ்சிரை குச்சிகளில் கட்டி எரிப்பதன் மூலம் ஈக்களை கட்டுப்படுத்திய முறை அக்காலத்தில் மிகவும் பிரசித்தமானதாகும். அதாவது நெற்பயிற்சிகையின் போது ஈக்கள் இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்காம். இதற்காக பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் வந்து இழுப்பெண்ணையாகவும் சொல்லப்படுகிறது. காஞ்சிரை குச்சிகள்ல கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏர், மட்டப்பலகை, அரிவாள், மண்வெட்டி போன்ற உபகரணங்கள் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டன. சேனை பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் வித்தியாசமானதாக இருந்தது. என்கிட்ட ஒரு காடை அழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. இது அதைவிட இது வித்தியாசமானதாக காணப்படுது. ஏர், மட்டப்பலகை, அரிவாள், மண்வெட்டி போன்ற விடயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அறுவடை மேற்கொண்டனர் இதன் பயன்படுத்தியிருக்காங்க சொல்றாங்க. முற்காலத்தில் இவை முழுமையாக மனித உழைப்பாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தற்போது இயந்திர சாதனங்கள விடயங்கள் அதிகளவான செயற்பாடுகள் காணப்படுகிறது. எருதுகளை கொண்டு சூழடிக்கப்பட்டு நெல் வேறாக்கப்பட்டு அதனை நுகர்வு செய்யும் வரை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. விவசாயிகள் நெற்குதிர்களை நிர்மாணிச்சிருந்திருக்காங்க முற்காலத்துல. உணவுக்காக பயன்படுத்திக் கொள்ளும் போது பச்சை அரிசி, புழுகள் அரிசி என நெல்லை பதப்படுத்திக் கொண்டனர். நெல்லை குற்றி பச்சை அரிசியை பெற்றுக் கொண்டதுடன் நெல்லை அவித்து உலர்த்தி குற்றி புழுங்கல் அரிசியையும் பெற்றுக் கொண்டிருக்காங்க. அடுத்த போகத்தில் பயிற்சியை மேற்கொள்ளும் வரை புராதன விவசாயிகள் தானியங்களை பாதுகாத்து சிக்கனமாக நெல்லை பயன்படுத்திக் கொள்ளும் நல்ல பண்புகளை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவர்களுடைய சுயதேவை பொருளாதாரத்துக்காகத்தான் வாழ்வாதார தொழிலாக நெற்பயிற்சிகை அல்லது சேற்று நில பயிற்சிகை அல்லது நீர்ப்பாசன பயிற்சிகை அல்லது வயற்சிகை அழைக்கப்படுற பயிற்சிகை காணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சேற்று நில பயிற்சிகையில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் வேளாண்மை குதிர் அல்லது உப்பட்டி குவியல். அறுவடை செய்யப்பட்ட வேளாண்மையை குவியலாக அடுக்கி வைத்திருத்தலாகவும், சூடடித்தல் அப்படிங்கிறது வேளாண்மையை குவித்து எருமை மாடுகளை கொண்டு மிதித்து நெல்லை வேறாக்கல் அப்படிங்கிறதும், களம் அப்படிங்கிறது சூடடிக்க பயன்படுத்தப்பட்ட இடமும் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சேனை பயிற்சிகையின் போது பயன்படுத்தப்படுகின்ற முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொற்களையும் பார்த்தோம். இப்ப நெற்பயிற்சிகையின் போது பயன்படுத்தப்படுற சொற்களை பார்ப்போம். இந்த பொருளாதாரத்தில் மூன்றாவது விடயமாக சொல்லப்படுற விலங்கு வளர்ப்பு அல்லது மந்தை வளர்ப்பு பத்தி பார்க்கலாம். இப்போது நெற்பயிற்சியை தவிர விலங்கு வளர்ப்பும் முற்காலத்தில் ஒரு வாழ்க்கையில வாழ்வாதார தொழிலாக காணப்பட்டது. விலங்கு வளர்ப்பின் மூலம் பால், இறைச்சி, முட்டை என்பவற்றை பெற்றுக் கொண்டதோடு விவசாய நடவடிக்கைகளுக்கும் போக்குவரத்துக்கும் மிருகங்கள் வளர்க்கப்பட்டிருக்கு. இதற்காக ஆடு, மாடு, பன்றி, கோழி போன்ற விலங்குகள் ஆதிகாலந்தொற்று வளர்க்கப்பட்டு இருக்கிறது. மாடுகளை கொண்டு நம்ம நிறைய பலன்களை பெற்றுக் கொள்ளலாம். மாடுகள் பாலை பெற்றுக் கொள்வதற்காகவும் விவசாய போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக முற்காலத்தில் புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக முற்கால சமூகத்தில் மாடு வளர்ப்பு பொதுவாக இடம்பெற்று வந்தது. இப்போதைக்கு நிறைய வீடுகளிலையும் மாடு வளர்ப்பு வந்து இடம்பெறும் தனது வாழ்வாதார தொழிலாக தற்போதும் காணப்படுகிறது. இதற்காக முற்கால சமூகத்தில் பாலை பெற்றுக் கொள்வதற்காக வளர்க்கப்பட்ட பசுக்களை கிரிகரி என குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆதிகாலத்தில் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் எனும் ஐவகை போஷணை பொருட்களை பசுவிலிருந்து பெற்றுக் கொள்றாங்க. பசுவிலிருந்து நிறைய பொருட்களை பெற்றுக் கொண்டிருக்காங்க. இது பாலை பெற்றுக் கொள்வதற்கான வளர்க்கப்பட்ட பசுக்களை கிரிகரி என்கிற சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து தரம் 10 6வது பாடத்துல இந்த விடயம் சொல்லப்படுகிறது. இவை பஞ்சர பொருட்கள் பஸ்கோசர என குறிப்பிடப்படுகின்றன. பஸ்கோரச என குறிப்பிடப்படுகின்றன. அக்காலத்தில் இறைச்சிக்காக மாடுகள் வளர்க்கப்படவில்லை என்பதோடு மாட்டிறைச்சி சாப்பிடுதல் சமூகத்தில் ஒரு பழக்கமாகவும் இருக்கவில்லை. மாட்டை வளர்ப்பவர்கள் கோபாலர்கள் என குறிப்பிடப்பட்டிருக்காங்க. புராதன மூலாதாரங்களில் இவர்கள் வாழ்ந்த கிராமங்கள் கோபாலகம் என குறிப்பிடப்பட்டுள்ளன. மகாவம்சத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பண்டுகாபய மன்னன் பிள்ளை பாராயத்தில் தொடரமடலாவ எனும் கோபாலர்களின் கிராமத்தில் தான் பிள்ளை பாராயத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று போல் வளர்ச்சி அடைந்த போக்குவரத்து முறை முற்காலத்தில் இல்லை. இப்பையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய வாகனங்கள் இருக்கிறது. ஆனால் முற்காலத்தில் போக்குவரத்தில் இவ்வாறான ஒரு விடயம் ஒன்று காணப்படலை. இதனால மாட்டு வண்டிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மாடுகள் வண்டி எருமைகள் வண்டி மாடுகள் என குறிப்பிடப்பட்டிருக்கு. மாடுகளின் முதுகில் பொருள்களை ஏற்றிச் செல்வது தபல முறை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முட்டை, இறைச்சி ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக கோழி வளர்ப்பு இடம்பெற்றிருக்கிறது. இவற்றோடு பாலுக்கும் இறைச்சிக்குமாக ஆடுகளும் வளர்க்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விலங்கு வளர்ப்பு என்பது மனித சமுதாயத்தில் வந்து முற்காலத்தில் மக்கள் சமூகத்தில் அவங்களுடைய வாழ்வாதார தொழிலில் ஒன்றாக இணைந்ததாக காணப்படுகிறது. ஒவ்வொரு தலைப்பு கீழேயும் குறிப்பிடப்படும் முக்கியமான விடயங்களை நீங்கள் வந்து குறிப்புகளாக எடுத்துக்கொண்டால் கற்றுக்கொள்வதற்கு இலகுவான முறையாக காணப்படும். அடுத்த தலைப்பு நம்ம முதலாவது தலைப்பாத்தம் விவசாயம் இரண்டு வகைப்படுத்தினோம். சேனை பயிற்சிகை நெற்பயிற்சிகையாகவும் அதற்கு விலங்கு வளர்ப்பு பார்த்திருக்கோம். இப்ப பொருளாதாரத்தில் மூன்றாவது தலைப்பான கைத்தொழில் பற்றி பார்க்க போகிறோம். இம்முற்கால மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காகவும் கைத்தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்வதற்கான ஆற்றல் வாய்ந்த தொழிலாளர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். ஒரு சில விடயங்களில் மாணவர்களாகிய நீங்களும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள். ஒவ்வொரு பொருட்களை உருவாக்குறதும் உங்களுக்கான விசேட திறமைகளும் காணப்படும். அதை வந்து உங்களுடைய கைத்தொழில் வளர்ச்சிக்காக உங்களுடைய வாழ்வாதார தொழில் எதிர்காலத்தில் உங்களுக்கான தொழிலுக்காகவும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இவர்களை வந்து உங்களுக்கான சிறப்பு வாய்ந்த தொழிலாளர்களை கை விளைஞர் என குறிப்பிட்டிருக்காங்க. சில வேளைகளில் இவர்கள் ஒரே கூட்டமாக ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்க. கிராமங்கள் அவங்கவுங்க அந்த தொழில் செய்யறவங்க ஒவ்வொரு கிராமங்களாக காணப்பட்டிருக்காங்க. இந்த பாடம் வந்து தரம் 10 உள்ள பாடங்களோட ஒப்பிட்டு போறதுனால நீங்க தரம் 7 இதை இலகுவாக கற்றுக்கொண்டிருக்கிறனாலும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதுல கைத்தொழில் அப்படிங்கும் போது உலோக கைத்தொழில் செய்வோர் இரும்பு தங்கம் செம்பு வெள்ளி போன்றதையும், கைவினைஞர் இவங்களை வந்து இந்த கைத்தொழில் செய்யறவங்களை லோகுரு கொள்ளர் அப்படின்னும், செப்பு கைத்தொழில் செய்வோர் ரன்கருவன் பொற்கொள்ளன் எனவும், தம்பகரை என்போர் கம்மாளர்கள் வெள்ளி கைத்தொழிலை ஈடுபடுறாங்க சொல்றாங்க. இதுக்கான உற்பத்தி பொருட்கள் அப்படிங்கும் போது விவசாய உபகரணங்கள் இவங்களால் உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் மண்வெட்டி கத்தி கோடாரி அரிவாள் ஏர்வாள் கேடயம் ஈட்டி அன்பு என்பதும், அணிகலன்களாக மாலை வளையல் தோடு நெற்றிப்பட்டம் கோவில் மணி குத்து விளக்கு போன்ற விடயங்களும் காணப்படுகிறது. இந்த இரும்பை உருக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சூளையுடன் கூடிய ஊதுலை கருவி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1951 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இது வந்து இந்த இரும்பை உருக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட சூளையுடன் கூடிய ஊதுலை கருவி தெகிகக அலக்கந்த என்கிற பிரதேசத்திலையும் பலாங்கொடை சமநல வேவாவிலையும் இது தொடர்பான விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊதுலை கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல கைத்தொழில் அப்படிங்கும் போது களிமண் கைத்தொழில ஈடுபட்ட கைவினைஞர கும்பகார அல்லது கும்பலு தற்போது வந்து இவர்களை குயவர் எனும் பெயர் கொண்டு அழைக்கிறாங்க. மட்பாண்டங்கள் செய்வோராக காணப்பட்டிருக்காங்க. இவர்களால உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக ஓடு செங்கல் மட்பாண்டங்கள் அதாவது சட்டிப்பானை போன்ற பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. உங்களுடைய பிரதேசங்களையும் காணப்பட்ட இலகுவாக அவர்களை பார்க்கும் போது நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு இலகுவாக காணப்படும். இதன் போது மட்பாண்டங்களை உற்பத்தி செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட விடயமாக வனைதல் சில்ல பயன்படுத்தியிருக்காங்க. வனைதல் சில்லின் அடி உதவியுடன் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்க இந்த மட்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கைத்தொழில் சொல்லும்போது கரும்பு கைத்தொழில் இதன் போல உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருட்களாக பாணி கருப்பட்டி சீனி அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள். இந்த பொருட்களை பார்க்கும்போது இந்த கைத்தொழில செய்வோர உங்களுக்கு ஞாபகம் வரலாம். கைத்தொழில அடுத்து பஞ்சு நெசவாளர் இவர பெகார அப்படிங்கறதும், இவர்களால் உற்பத்தி பொருட்கள் துணிமணிகள் ஆடை அணிகளின் பயன்பாடும் காணப்பட்டிருக்கு. அடுத்ததாக கைத்தொழில் அப்படிங்கும் போது இரத்தினக்கல் பட்டை தீட்டுவோர் வந்து மணிகர எனும் சொல்லாலையும் அழைக்கப்பட்டிருக்காங்க. மாணிக்க ஆபரணங்கள் பட்டை தீட்டுவோராக இவங்க காணப்பட்டிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் முதலாவது சேனை பயிற்சிகை நெற்பயிற்சிகை விலங்கு வளர்ப்பு அடுத்தது கைத்தொழில் போன்ற விடயங்களை பார்த்திருக்கோம். அடுத்து பார்க்க போற நம்ம இலகுவான தலைப்பு வர்த்தகம். இந்த வர்த்தகம் அப்படிங்கும் போது கட்டாயம் வர்த்தகம் இல்லாமல் தற்போதைய உலகத்துல ஒரு விடயமும் வியாபாரமும் நடைபெறுவது இல்லை. முற்கால மக்களின் இன்னொரு ஜீவனோபாய மார்க்கமாக வர்த்தகம் காணப்பட்டிருக்கு. இலங்கையில் மிகவும் முன்னேற்றகரமான வர்த்தக முறை ஒன்று காணப்பட்டிருக்கதாக சொல்லப்படுகிறது. இந்த வர்த்தகத்தை வந்து இரண்டு வகைப்படுத்தி நீ எழுதி கொள்ளலாம். முதலாவது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம். உள்நாட்டு வர்த்தகம் அப்படிங்கும் போது நாட்டினுள்ளே இடம்பெறும் வர்த்தகம் உள்நாட்டு வர்த்தகமாகவும், நாடுகளுக்கும் அந்நிய நாடுகளுடன் நாட்டிற்கு வெளியே இடம்பெறும் வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகமாகவும் சொல்லப்படுகிறது. இதுல உள்நாட்டு வர்த்தகம் தொடர்பாக பண்டமாற்று முறையே பெருமளவுக்கு காணப்பட்டிருக்கு. பண்டமாற்று முறைனா உங்களிடம் இருக்க பொருட்களை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்றது வந்து பண்டமாற்றும் முறை என அழைக்கப்படுகிறது. பணப்பரிமாற்றம் மிக குறைந்த அளவிலேயே காணப்பட்டிருக்கு. பொருட்களை கொடுத்து பொருட்களை பெறுவது பண்டமாற்று முறைன்னு இலகுவாக நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் இங்கு பணத்துக்கு பதிலாக பொருட்களை கொடுப்பதன் மூலம் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெற்றிருக்கு. வர்த்தகம் விருத்தி அடைந்ததுடன் வணிக நகரங்களும் தோற்றம் பெற்றிருக்கு. அதாவது மிகை உற்பத்தியின் மூலமாகத்தான் நகரங்கள் தோற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயத்தை நீங்க தரம் 10 வரும்போது நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அவ்வாறான இரு வணிக நகரங்களாக வரலாற்று மூலாதாரங்களில் குறிப்பிடப்படுவது நிகம் என்னும் சொல்லால குறிப்பிடப்படுது. முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தொடர்பான விடயங்களும் உங்களுடைய பாட புத்தகத்தில் காணப்படுகிறது. அசெபு ககபன அதாவது இலங்கையின் புராதன நாணயம், ககவனு தங்க நாணயம், அக என்னும் பொன் நாணயம் போன்ற விடயங்களும் காணப்படுது. தம்பமச அப்படிங்கிறது பொல்நர்வை கால நாணயமாகவும் சொல்லப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்து இலங்கையில் பாவனையில் இருந்த நாணயமாக இந்த ககபனங்கிற அசெபு அது பொதுவான ஒரு பெயர் பெயர் தான் ஹசேபு. அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் ககப்பனங்கிற ஒரு நாணயமாக சொல்லப்படுகிறது. வெள்ளியிலான நாணயத்துல மரம், யானை, சூரியன் போன்ற குறியீடுகளும் காணப்படுகிறது. அனுராதபுரம் தவிர்ந்த ஏனைய பிரதேசங்களில் பணப்புழக்கம் இருந்ததுள்ளது. அம்பாறை பிரதேசத்தில் நாணயங்கள் கிடைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உங்களுடைய புத்தகங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். வர்த்தக கிராமங்களை நியம்கம் போன்ற பெயர்களால சொல்லப்படுது. செல்வந்தர்கள் இந்நகரங்களில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்களாம். வெளிநாட்டவரும் இந்த இதுல இருந்திருக்கிறாங்க. வர்த்தக அமைப்புகளை புகைய அப்படின்னு தரம் 10 சொல்லப்பட்டிருக்கு. தரம் 7 இவ்வர்த்தக அமைப்புகள் புக எனும் சொற்களால சொல்லப்பட்டிருக்கு. இங்கு பல்வேறு தரங்களிலான வர்த்தக அமைப்புகள் காணப்பட்டிருக்கு. நானா தேசிகர், வளஞ்சியார், ஐநூற்றுவர் எனும் தென்னிந்திய வர்த்தக அமைப்புகளை இதற்கு உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த ஒவ்வொரு வணிக அமைப்பும் தனது தனித்தன்மைகளை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக குறியீடுகளை பயன்படுத்தியுள்ளன. இந்த குறியீடுகளை தான் இலச்சினைகள் என அழைக்கப்படுகிறது. நகரங்களுக்கு மேலதிகமாக வர்த்தகத்துடன் சம்பந்தப்பட்ட வணிக கிராமங்களும் இருந்து வந்துள்ளன. இந்த வணிக கிராமங்களை வந்து பட்டணாகம் போன்ற பெயரால, பட்டணகம் என்ற பெயராலையும், பட்டுன்கம் என்ற பெயராலையும் வணிக கிராமங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகரங்களின் கடைகள்ல இப்ப நீங்க கட்டாய நகரம் ஒன்றுக்கு சொன்னீங்கன்னா பட்டணகம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பல்வேறுபட்ட பண்டங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. மட்பாண்டங்கள், புடவைகள், ஆபரணங்கள், உணவு, குடிபானங்களால் முற்காலத்துல கடைவீதி ஒன்று காணப்பட்டதாக குர்ணாகல் விபரம் அப்படிங்கிற ஒரு நூல்லையும் முற்காலத்துல சொல்லப்பட்டிருக்க ஆதாரம் அப்படிங்கும் போது இது தரம் 10 உள்ள விடயம். மாகமையில் இருந்து வந்த சுரணிமலை எனும் மாமல்லன் யோதையா அனுராதபுரத்தில் இருந்த கடை ஒன்றில் நறுமணம் பொருள்களை வாங்கிய விடயம் ஒன்று இலக்கிய மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கான். 4 உதயமன்னன் மகியங்கனை விகாரைக்கு வருகை தந்த போது அருகில் உள்ள சொரவர பிரதேசத்தில் இருந்த கோப்பிட்டுகம சந்தையில் உள்ள முறைகேடுகள் பத்தி அவருக்கு அறிவிச்சிருக்காங்க. மன்னர் அம்முறைகேடுகளை ஒழிப்பதற்காக ஒரு தூண் கல்வெட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது பதுளை தூண் கல்வெட்டு, சொரபுரவாவி தூண் கல்வெட்டு அல்லது கோப்பிட்டுகம தூண் கல்வெட்டு அப்படின்னு 3 வகையில சொல்றாங்க. அப்ப 4 உதயமன்னனோட சம்பந்தப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கும் போது பதுளை தூண் கல்வெட்டு, கோப்பிட்டுகம தூண் கல்வெட்டு, சொரபுரவாவி தூண் கல்வெட்டு. அதுல சொல்லப்பட்டிருக்க விடயங்கள் சந்தை நிர்வாகம் தொடர்பான சட்ட திட்டங்கள் இதுல கூறப்பட்டிருக்கான். முதலாவது, சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்களை இடைவெளியில் யாரும் கொள்வனவு செய்ய முடியாது. அனுமதி பெறாத தராசு படிகளை பயன்படுத்தக்கூடாது. வெற்றிலை பாக்கு என்பவற்றை குறிப்பிட்ட மண்டபங்களில் வைத்து விக்க வேண்டும். அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடங்களை வைத்து விக்கணுங்கிற சட்டம் முற்காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கு. விற்பனைக்காக சந்தைக்கு கொண்டு வரப்படும் பொருட்களுக்கு அன்று சந்தையூடாக கொண்டு செல்லப்படும் பொருட்களுக்கு வரி அறவிடல் தவிர்க்கப்படல் வேண்டும் போன்ற விடயங்கள் மக்களின் ஆலோசனைக்கேற்ப 4 உதயமன்னனால் கோப்பிட்டுகம தூண் கல்வெட்டு அல்லது பதுளை தூண் கல்வெட்டு இது மகையங்கனையில காணப்படுது. உங்களுடைய பாடசாலை கால சுற்றுலா செல்லும் போது இதை நீங்க கட்டாயம் போய் பார்க்கலாம். ஏன்னா கட்டாயம் வரலாறுடன் சம்பந்தப்பட்ட விடயமாக இது காணப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் உள்நாட்டு வர்த்தகத்துக்கு. அடுத்ததாக வெளிநாட்டு வர்த்தகம். இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்படுற நாடு குளோடியஸ் தொலமி அவர்களால் தப்ரபேன் எனவும் இந்த இது குறிப்பிடப்பட்டிருக்கு. நமது நாடு ஆரம்ப காலத்திலிருந்து வெளிநாடுகளுடன் வர்த்தக உறவுகளை கொண்ட நாடாக சொல்லப்படுகிறது. இந்தியா, சீனா, உரோம், பாரசீகம், அரேபியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் என்பன இதுக்குள்ள உள்ளடங்குது. அதாவது ஐரோப்பிய நாடுகளாலையும் நம்ம நாடு வெற்றி கொள்வதற்கு காரணமாக அமைந்தவுடன் கீழே தேய மேலே தேய வர்த்தக பாதையிலையும் திருகோணமலை இயற்கை துறைமுகம் காணப்படுறதுனால இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கப்படுறதுனாலையும் நமது நாடுக்கு நமது நாட்டை வந்து வெளிநாட்டவர்கள் பெரிதும் விரும்பி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம். எமது நாட்டில் கிடைக்கப்பெற்ற யானை தந்த முத்து, இரத்தின கற்கள், வாசனை திரவியங்கள், மருந்து வகைகள், பெருமதி வாய்ந்த மரங்கள், யானைகள் என்பவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்காம். இலங்கை வந்து இரத்தின தூபம் என்று முற்காலத்தில் அறியப்பட்டிருந்ததுக்கு காரணம் எமது நாடு வந்து இரத்தின கற்களுக்கு பிரசித்தி பெற்றிருந்த காரணமாக சொல்றாங்க. பீங்கான், பட்டு துணி, நறுமண பொருட்கள், குதிரைகள் போன்றவற்றை வெளிநாடுகளிலிருந்து எமது நாட்டுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க. எமது நாட்டில் இல்லாத பொருட்களை இறக்குமதி செய்தும் எமது நாட்டில் உள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தும் முற்காலத்தில் வெளிநாட்டு வர்த்தகம் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் ஜம்புகோளப்பட்டினம் தற்போது காங்கேசன் துறை யாழ்ப்பாண மாவட்டத்தில் காணப்படுது. மாதோட்டம், மன்னார், கோக்கண்ண, திருகோணமலை நான் சொன்னேன் இயற்கை துறைமுகம் இலங்கையில திருகோணமலை இயற்கை துறைமுகம், கொடவாய அம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகத்தில் கொடவாய தூண் கல்வெட்டும் இதில் காணப்படுது. வியாபாரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து தரவிக்கப்படும் பொருட்களும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பொருட்களும் இத்துறைமுகங்களாகவே ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. தொல்பொருள் அகவல்களின் போதும் முற்காலத்தில் இந்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களின் சிதைவுகள், வெளிநாட்டு நாணயங்கள் என்பன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அனுராபுர ராஜ்யத்தை ஆண்ட பாதிகாபை மன்னன் ருவன்வெளி சாவை அலங்கார வேலைப்பாடுகளுக்காக தேவையான கண்ணாடி மணிகளை பெற்றுக் கொள்வதற்காக உரோமாபுரிக்கு தூதுவர்களை அனுப்பியதாக மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மகாவம்சம் மூலாதாரங்கள். இந்த பாதிகாபை மன்னனுக்கு இன்னொரு பெயர் கனிஷ்ட திஸ்ஸ மன்னன் அழைக்கலாம். இவ்வர்த்தக நடவடிக்கைகள் கடல் மார்க்கமாகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இலங்கையில் புராதன காலத்தில் பல்வேறு நாணயங்கள்லாம் அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு காணப்படுகிறது. வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான விடயங்கள்ல இந்தியா, பாரசீகம் போன்ற நாடுகளுடனுடைய கப்பல்கள் தொடர்ந்து எமது நாட்டுக்கு வந்து போனதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாடிகளையும் படிவரிசைகளையும் கொண்ட உறுதிமிக்க இலங்கைக்கு சொந்தமான கப்பல்கள் சீன துறைமுகங்களில் காணப்பட்டதாக அந்நாட்டு மூலாதாரங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளிநாட்டு வர்த்தகத்தை நிர்வகிப்பதற்கு பல்வேறு உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவர்கள் துறைமுகங்களில் கடமை புரியும் சுங்க அதிகாரிகள் தொடர்பான தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கு. துறைமுகங்களுக்கு வரும் கப்பல்களிலிருந்து தீர்வை அறவிடுவது, உதாரணமாக கொடவாய துறைமுகத்தில் கொடவாய தூண் கல்வெட்டு நான் சொன்னேன், இப்போது அது அம்மாந்தோட்டையை குறிக்கிறதாக சுங்க தீர்வுகள் பற்றி இதுல சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த தலைப்பு இந்த பாடத்துல கலாச்சாரம். இப்ப நம்ம நாட்டில் பல்வேறு கலாச்சாரம் பல்லின சமூகம் வாழ்ற ஒரு நாடாக காணப்படுது. சிங்கள, தமிழ் முஸ்லிம்களை கொண்ட மக்கள் இந்நாட்டில் வாழ்றாங்க. கலாச்சாரங்களையும் பல்வேறு கலாச்சார பண்புகளையும் காணக்கூடியதாக உள்ளது. கலாச்சாரம் என்பதை குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் குழுவினரின் நடத்தைகள், நம்பிக்கைகள், சமூக பழக்கங்கள், ஆடை ஆபரணங்கள், உணவு பழக்கங்கள், விழுமியங்கள், இரசனை ஆகிய பண்புகளையும் ஒன்றிணைச்சு சொல்லலாம், கலாச்சாரம்னு குறிக்கலாம். தேவநம்பிய திச மன்னனின் அவர் வந்து தேவநம்பிய திச மன்னன் மௌரிய அரச வம்சத்தின் முதலாவது மன்னனாக சொல்லப்படுறாரு. ஆட்சி காலத்துல நாட்டிற்கு பௌத்த சமயம் அறிமுகமானது. மைந்த தேரின் வருகையோட உருவாக்கப்படுச்சு. நீங்க தரம் ஆறுல படிச்சிருப்பீங்க. இந்த மைந்த தேர வருகை பற்றிய விடயங்களையும் சங்கமித்தை பிக்குனியால வெள்ளரசு மரக்களை ஜம்புகோல பட்டினத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டது தற்போது காங்கிரசின் துறை. இதற்கப்புறமேலே பிக்குனி சாசனம் உருவாக்கப்பட்டது. இலங்கையில முதலாவது பிக்குனியாக அனுலாதேவி என அழைக்கப்படுற அனுலாதேவி தோற்றம் பெறுவதாகவும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதோட நம்மளுடைய கலாச்சாரம் பௌத்த கலாச்சாரத்துக்கு மாற்றம் அடைந்ததாக சொல்லப்படுது. எமது நாட்டில் ஒருவருக்கொரு அந்யோன்ய வாழ்வு காணப்பட்டதாகவும் தாது கோபுரங்களை நிர்மாணித்தல், விகாரங்களை கட்டுவித்தல், குளங்கள் அணைகளை கட்டுதல், தெருக்களை அமைத்தல் போன்ற பொது பணிகளில் எல்லோரும் ஒன்றுபற்றி செயற்படணும் அப்படிங்கிறதும், பல்வேறு குணாம்சங்களை கொண்ட சமூகத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முன்மாதிரிகள் நிறைய காணப்படுகிறது. நீங்களும் உங்களுடைய ஒரு சில முன்மாதிரிகள், நிறைய முன்மாதிரிகளை கொண்டவர்களாக காணப்படுவீங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுடைய கலாச்சார பண்புகளின் அடிப்படையில பெரியோர்களுக்கு வந்து முன்னுரிமை வணங்குதல் போன்ற விடயங்களும் நம்ம சமூகத்துல காணப்படுகிறது. அடுத்தது அத்தமுறை ஒரே விடயங்களை சொல்லுவோம் என்றால் இதை வந்து உழைப்புக்கு உழைப்பை பரிமாற்றிக் கொள்வது வந்து அத்தமுறை. இப்ப நீங்க உங்களுடைய உழைப்பை வந்து வேறொருவருக்கும் மற்றவங்க வந்து உங்களுக்கு உழைப்பையும் வழங்கினாங்களா அது அத்தமுறை என சொல்றாங்க. முற்காலத்தில் இருந்த ஒரு முறையாக இது சொல்லப்படுகிறது. தமக்கு ஏனையோர் புரிந்த உதவிக்கு பதிலுதவி புரியும் வண்ணம் விவசாயி அடுத்தவர்களின் வேலைகளில் அதற்கு சமனான உழைப்பால் உதவும் முறை அக்கால சமூகத்தில் காணப்பட்டிருக்கு. அனுராதபுரத்தை ஆண்ட மகாசூலி மகாதிச மன்னன் விவசாயியாக வேடம் பூண்டு வயல் ஒன்றில் அறுவடைக்கு சென்றதாக கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. அடுத்தது திருமணம். திருமணங்களுக்கு நிறைய மாணவர்கள் நீங்களாம் போயிருப்பீங்க. திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் விசேடமான ஒரு விடயம். அப்ப புராதன காலத்தில் திருமணம் என்பது கௌரவமான ஒன்றாக கருதப்பட்டது. குடும்பம் என்கிற அமைப்பு வந்து அதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. புராதன காலத்தில் குடும்பத்திற்கும் குடும்பத்தை வந்து குலம்ங்கிற பெயரால சொன்னாங்க. குலத்திற்கு பொருத்தமான விவாகம் ஒன்றை தமது பிள்ளைகளுக்கு செய்து வைப்பதற்கு பெற்றோர் மிகுந்த முயற்சியுடன் செயற்பட்டிருக்காங்க. பெற்றோரின் விருப்புடனும் ஆசீர்வாதத்துடனும் சம்பிரதாயங்களை பேணி திருமண உறவில் பிரவேசிப்பது புராதன சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக காணப்பட்டிருக்கு. ஒழுக்கமாகவும் பண்பாகவும் வளர்ந்த பிள்ளைகள் பெரியவர்களின் பாராட்டத்துக்கு உரியவர்களாகனதுக்கு அப்புறமேலே ஆடம்பரங்கள் இல்லாவிட்டாலும் ஆதிகால திருமண முறைகள் எளிமையாக பொருள் பதிந்த கௌரவமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கு. தற்போது திருமணங்கள் அப்படிங்கும் போதே உங்கள் கண்முன்னால நிறைய நிகழ்வுகள் வந்து கொண்டு போகலாம். ஆனா முற்காலத்துல எளிமையான முறையில பெரியோர்களின் முன்னிலையில இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோரின் பாதுகாப்புடன் புதல்வியர் வளர்க்கப்பட்டு ஆளாக்கப்பட்டு உணவு சமைத்தல், வீட்டை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்திருத்தல் போன்றவற்றில் நல்லதொரு பயிற்சி பெற வேண்டியவர்களாய் இருந்தாங்க. சாலிய இளவரசனின் மனைவியான, சாலிய இளவரசனின் தந்தை துட்டையமுனு சொல்லியிருக்கேன், துட்டையமுனு தந்தை காவந்தீசன் சொல்லியிருக்கேன். இளவரசின் மனைவியான அசோகமாலா சுவையான உணவு சமைத்ததாக சத்தர்மாலங்கார நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சமயக்கலையில் சிறப்பு பெற்ற பெண்கள் மதுபாசிகா, அம்மா நல்லா சமைச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பேர் வைங்க மதுபாசிகான்னு பேர் வைக்கலாம், மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முற்காலத்தில் பிள்ளைகள் தமது குடும்பத்தை வளமூட்டுவதற்கும் நல்ல முறையில் நடாத்தி செல்வதற்கும் பெற்றோரின் கண்காணிப்பில், பெற்றோர் வந்து ஆலோசனை வழிகாட்டெல்லாம் முற்காலத்தில் வழங்கியிருக்காங்க. பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் தொடர்ச்சியாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மரண சடங்கு, புராதன காலத்துல மரண சடங்குகளுக்காக பல்வேறு மக்கள் குழுவினருக்கு வெவ்வேறு மயானங்கள் காணப்படுது. அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானங்கள் இதெல்லாம் நீங்க தரம் 10 வரும்போது படிப்பீங்க. அஸ்தியை புதைத்தல், சடலங்களை காட்டில் உள்ள கல்லறைகளில் வைத்தல் போன்ற விடயங்களும் சொல்லப்படுது. இது தொடர்பான ஆதாரம் பண்டுகாவிய மன்னன் காலத்தில் பிணங்களை எடுத்துச் செல்வதற்கு புலையர்கள் என அழைக்கப்பட்ட 150 பேர் அனுராதபுர நகர நிர்மாணத்தின் போது உருவாக்கப்பட்டிருந்தாங்க. சூத்திரர்களுக்கு என்று தனியான மயானங்கள் இருந்ததாகவும் மகாவம்சம் நூல சொல்லப்பட்டிருக்கு. பிணத்தை துணி ஒன்றினால் சுற்றி பாடை ஒன்றில் வைத்து 4 பேர் தூக்கி சென்றதாக சில மூலாதாரங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளது. யாராவது ஒருவர் மரணமுற்றால் அவரின் உறவினர்கள் அக்குடும்பத்துக்கு அடுத்து தலைமை தாங்க இருப்பவருடன் பணம் பண்டங்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். பொருளாதார வகையில் கஷ்டங்கள் இருந்தால் அதுக்காக இந்த நற்செயலை செய்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. துன்பத்திலும் இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் உட்காலத்துல புராதன மக்கள் பங்கு பெற்றிருக்காங்க ஒரு விஷயமும், மரண ஊர்வலங்கள் வழிபாட்டு தலங்களின் முன்னால் செல்கையில் வாத்தியங்கள் முழங்காது அமைதியாக செல்லுதல் போன்ற காணப்பட்ட ஒரு சிறந்த பழக்கங்களும் காணப்படுது. அடுத்த தலைப்பு பழக்க வழக்கங்களும் பண்பாடுகளும். நீண்ட வரலாற்றையுடைய எமது சமூகத்தில் நீங்க சிறிய வயதிலிருந்து தரம் 7 வரைக்கும் வந்திருப்பீங்க. இவ்வளவு காலத்துல உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் நிறைய மாற்றங்கள் நீங்க எதிர்கொள்ளலாம் பார்த்திருப்பீங்க. பண்பாடுகள் மிகவும் செழுமையானதாகும். அவை கடமை பொறுப்புகளில் அதிகம் கவனம் செலுத்தியதாக மூத்தோரை மதிக்கிறது. உங்களுடைய நிறைய பழக்க வழக்கங்கள் காணப்படும், அவற்றை நினைவு கூற முடியும். அவர்களை கௌரவித்தல் போன்ற விடயங்கள் காணப்படும். மற்ற தாயாரை கவனித்துக் கொண்ட முறை பற்றிய உதாரணங்களை மூலாதாரங்களிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அனுராதபுர மன்னனான 8 அக்போதி தனது தாயாருக்கு புரிந்த பணிவிடைகள் பற்றி மகாவம்சங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப முற்காலத்துல மன்னரே தனது தாயாரை கவனித்திருக்காரு அப்படிங்கறதும், அப்ப நீங்களும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு உதவி புரியுங்க, அது அவர்களுடைய அவர்களுக்கு உதவி புரியது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அத மகாவம்சங்கிற நூல்ல 8 அக்கபோதி மன்னன் தனது தாயாருக்கு பணிபுரிந்த விடயங்கள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கான். இரவும் பகலும் தனது தாய்க்கு பணிவிடை செய்ய கிடைத்தமையால் மன்னர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருந்ததாகவும், அதிகாலையில் இருந்தே பணிவிடைகளை தொடங்கி தலைக்கு எண்ணெய் தடவி, முடியை சீவி, வியர்வை துடைத்து, நறுமண பொருட்களை தடவி, நகத்தை கத்தரித்து, விரல்களை சுத்திகரித்து அவரை ஆறுதல் படுத்தியுள்ளார். பின்னர் சௌகரியமான ஆடைகளை அணிவித்து விட்டு தனது கையாலே தனது தாயாரின் அழுக்கு துணிகளை கழுவியதாக மகாவம்சங்கிற நூல சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்ட குறிப்பிடப்படுற மன்னன் 8 அக்கபோதி, ஆதாரம் மகாவம்சம் அப்படின்னு நீங்க விடை எழுதும் போது எழுதலாம். அக்கால மக்கள் சமய போதனைகளுக்கு அமைவாக தார்மீக வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தவரா காணப்பட்டிருக்காங்க. தான தர்மங்களை செய்யறது போன்ற விடயங்களையும் நல்ல குடிமக்களாக வாழ்றதாகவும் தேசப்பட்டுள்ள ஒரு சமூகமாகவும் முற்காலத்துல நம்மளுடைய சமூகம் காணப்பட்டிருக்கு. இந்த பாடத்திலிருந்து சாராம்சம் அப்படிங்கும் போது விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம் போன்ற முற்காலத்துல மக்களின் பிரதான சீவோனோபாய முறையாக காணப்பட்டிருக்கு. சேனை பயிற்சிகை என்ற ஒரு பகுதியாக நெற்பயிற்சிகை காணப்பட்டிருக்கு. பின் அது வளர்ச்சி அடைந்து சேற்றுநில பயிற்சிகை நெற்பயிற்சிகையாக உலர்வலய பிரதேசங்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கு. நெல் சேனை பயிற்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் சனத்தொகை அதிகரிப்பு இதற்கு செல்வாக்கு செலுத்திருக்குன்னு சொல்றாங்க. மூன்று போகங்களை பத்தி சொல்லப்பட்டு, இதோட சொல்லப்பட்டது தோணிக்கல கல்வெட்டுல கீர்த்தி ஸ்ரீ மேகவண்ண மன்னனுடைய பத்தி சொல்லப்பட்டுச்சு. மற்றும் உணவு வீண் விரயத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக அவற்றை சேமித்து பழகியிருக்காங்க. முற்காலத்துல மூன்று போகங்களை உற்பத்தி செய்யப்பட்டது. அதாவது கைத்தொழில் அடிப்படையில கிராமங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் பத்தி பார்த்தோம். இலங்கையில காணப்பட்ட வர்த்தகம் அப்படிங்கும் போது உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் பற்றி பார்த்தோம். முற்காலத்துல பெற்றோர்களை அனுசரித்து செல்ற முறைகள் பத்தி பார்த்தோம். போன்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு இரண்டு வினாக்கள் உங்களுக்கு தர்றேன். இந்த வினாக்களுக்கான விடைகளை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 0777-5750-537-5850-537. என்னுடைய பெயர் சுப்பிரமணியம் தர்மசீலன். உங்களுக்கான வினா இதோ, உங்களுக்கான வினா, ஒரே ஒரு வினா. இதுக்கான விடையை நீங்க அனுப்பலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவும் அனுப்புவது மிகவும் இலகுவாக இருக்கும். அல்லது தொடர்பு கொண்டு கூட நீங்க பேசலாம். இதுபான உங்களுடைய விளக்கங்கள், மேலதிக விளக்கங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். அதாவது இந்த வாழ்வாதார தொழில் அப்படின்னு அழைக்கப்படுற விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம் போன்ற விடயங்கள் வளர்ச்சி அடைந்த விதத்தினை விளக்குக. பொருளாதாரமான வாழ்வாதார தொழில்கள், மக்களின் வாழ்வாதார தொழில்களான விவசாயம், கைத்தொழில், வர்த்தகம் போன்றன வளர்ச்சி அடைந்த விதத்தினை விளக்குக. இந்த வினாவுக்கான விடையை வந்து 0777-5850-537 ஆகிய என்னுடைய இலக்கத்துக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். மேலதிக விடயங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் என்னென்னு தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் சுப்பிரமணியன் தர்மசீலன். அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். இந்த பாடம் தொடர்பான மேலதிக இலகுபடுத்தல் நுட்ப முறைகளுடன் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.